வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
ஜீவ வசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தேய காலம் ஊதுவோம். ஜீவ வசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தேய காலம் ஊதுவோம்.
எங்களை படைத்து காத்து பராமரித்து வருகிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, இந்த அருமையான காலை வேளைக்காக நாங்கள் தாழ்மையோடு முழுகிறதோடும் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் வானொலி மூலமாக உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கவும் தியானிக்கவும் எங்களுக்கு தந்து வருகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலேயும் கடந்த நாட்களை நாங்கள் திரும்பி பார்த்து நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்த ஜீவன் சுகம் பலனுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த பாதுகாவலுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நேரத்திலேயும் ஆண்டவரே, வயோதிப நிலையில இருக்கிறவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான நல்ல சரீர சுகத்தையும் நல்ல பலத்தையும் நீர் கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறோம். பற்பலமான வியாதியினாலே பலவீனங்களினாலே பாதிக்கப்பட்டு மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிற பெரியவர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் கர்த்தர்தாமே. அவர்களுக்கு அற்புதமான ஆச்சரியமான பரிபூர்ணமான நிரந்தரமான சுகத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறோம் ஐயா. இந்த நாட்களிலேயும் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தர்தாமே. ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள நீர் கருவை தாரும், ஒருவரை ஒருவர் மன்னிக்க நீர் உதவி செய்தலும், ஒருவருக்காக ஒருவர் தங்களை தியாகம் பண்ண நீர் உதவி செய்தலும், குடும்ப உறவுகளை கர்த்தர் ஊன்ற கட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊனமுற்ற சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் வாழ்க்கைக்கும் நீர் ஆண்டவரே வைத்திருக்கிற வழிகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டும் நீர் அவர்களை வழி நடத்துகிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நிலையிலேயும் உமக்குள்ளே திருப்தியோடும் மனமகிழ்ச்சியோடும் இருக்கிற அருமையான பிள்ளைகள் உண்டு கர்த்தர் தாமே. அவர்களை தொடர்ந்து கரம் பிடித்து வழி நடத்தும். மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம். மன வளர்ச்சி குன்றிய சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான கிருபைகளை தாரும். குடும்ப அங்கத்தினர்கள் அவர்களையும் நேசிக்கவும் அவர்களையும் சந்தோஷத்தோடு பராமரிக்கவும் கர்த்தர் கிருபை செய்வீராக. அனுதினமும் அதிகமாய் பிரயாணம் செய்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. படிப்பு நிமித்தமோ வேலை நிமித்தமோ எந்த காரணத்திற்காக அலைந்து தெரிந்தாலும் கர்த்தருடைய பாதுகாவலின் கரம் அவர்களோடு இருக்கட்டும். அந்த பிரயாணங்களிலே அவர்களுக்கு உண்டாகிற களைப்பு சீக்கிரமாய் நீங்கி போகத்தக்கதாக கர்த்தர் அவர்களை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். வெளி ஊர்களிலே, வெளி மாநிலங்களிலே, வெளி நாடுகளிலே இருக்கிற எங்களுடைய குடும்பத்தின் அங்கத்தினர்களே நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவர்கள் எங்கெங்கு இருந்தாலும் உமக்கு பயப்படும் பயத்தோடு உம்மை நேசிக்கிற அன்போடு பரிசுத்தமாய் வாழ நீர் அவர்களுக்கு அருள் செய்யும். தேவையான எல்லா பாதுகாவலையும் தாரும். நல்ல சரீர சோமலன் தாரும். புதிய சீதோஷ்ண நிலையில யாராவது புதிதாக கடந்து சென்றிருப்பார்கள் என்றால் இந்த நாட்களிலே விசேஷித்த கிருபையை அவர்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்ப சூழலினாலே படிப்பு பாதிக்கப்படும் நிலைமையில இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாதாமே. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை மாற்றித்தாரும். பிள்ளைகளுடைய படிப்பு பாதிக்கப்படாதபடி தொடர்ந்து படிக்க நீர் உதவி செய்யும். இன்னும் கடன் பிரச்சனையிலே பல மாதங்களாக வருடங்களாக கஷ்டப்படுகிற சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே அவர்களுக்கு இறங்கி உம்முடைய ஆலோசனை தந்து உம்முடைய வழிநடத்தலை கொடுத்து சீக்கிரமாக கடனை அடைப்பது எப்படி என்பதிலே அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறோம். தேவையில்லாத காரியங்களுக்கு யாரும் கடன் எடுக்காதபடியும் கர்த்தர் தாமே காத்துக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வாரத்திலேயும் தங்கள் பிறந்த நாட்கள், தங்கள் திருமண நாட்களை நினைவு கூர்ந்து உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிற ஒவ்வொருவரையும் அந்த குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வாரம் முழுவதும் நாங்கள் கற்றுக்கொள்ள போகிற உம்முடைய வார்த்தைகள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாயிருக்கட்டும். இயேசு இரட்சகரின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் இரண்டு நாளாமும் 21 அதிகாரம் 12 வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். கடினமான செய்திகளை தெளிவாக சொல்ல தேவன் பயன்படுத்திய ஒரு மனிதன் தான் எலியா. இரண்டு நாளாமும் 21 அதிகாரம் 12 வசனம். அப்பொழுது தீர்க்கதரிசியாகிய எலியா எழுதின ஒரு நிருபம் அவனிடத்திற்கு வந்தது. அதில், உம்முடைய தகப்பனான தாவீதின் தேவனாய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ உன் தகப்பனாகிய யோசபாத்தின் வழிகளிலும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் வழிகளிலும் நடவாமல் என்று பார்க்கிறோம். எலியா எதையுமே எழுதவில்லை என்று பலர் சொல்வார்கள். ஆனால் இங்கே நான் பார்ப்பது என்ன? வேத புத்தகத்திலே எலியா எழுதிய தீர்க்க தரிசனம் என்ற ஒரு புத்தகம் இல்லாவிட்டாலும் கர்த்தர் தனக்கு கொடுத்த செய்தியை எலியா யோராமுக்கு எழுதி அனுப்பியிருக்கிறார். ஏன் இதை எழுதுகிறேன் என்பதை இவ்வாறு சொல்கிறார். நீ உன் தகப்பனாகிய யோசபாத்தின் வழிகளிலும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் வழிகளிலும் நடவாமல் போனபடியால் கர்த்தர் இதை சொன்னார், நான் எழுதுகிறேன் என்று எழுதுகிறார். அவர் எழுதிய செய்தியை கவனியுங்கள். 2 அதிகாரம் 13-15 வரை. இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியிலே நடந்து ஆகாபுடைய குடும்பத்தின் சோர மார்க்கத்திற்கு ஒத்தபடியே யூதாவையும் எருசலேமின் குடிகளையும் சோரம் போக பண்ணி, உன்னை பார்க்கிலும் நல்லவர்களாயிருந்த உன் தகப்பன் வீட்டாரான உன் சகோதரரையும் கொண்டு போட்டபடியினால், இதோ கர்த்தர் உன் ஜனத்தையும் உன் பிள்ளைகளையும் உன் மனைவிகளையும் உனக்குண்டான எல்லாவற்றையும் மகா வாதையாக பாதிப்பார். நீயோ உனக்குண்டாகும் குடல் நோயினால் உன் குடல்கள் நாளுக்கு நாள் இற்று விழுமட்டும் கொடிய வியாதியினால் பாதிக்கப்படுவாய் என்று எழுதியிருந்தது. இப்படிப்பட்ட ஒரு செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியாய் எலியா இருந்தார். இது ஒரு கடினமான செய்தியாக இருந்தாலும் யோராமுக்கு கொடுக்கும்படியாக இது கர்த்தர் கொடுத்த செய்தி. செய்தியின் சாராம்சம் புதிய ஒன்றல்ல. எலியா இப்படிப்பட்ட ஒரு செய்தியை தான் கொடுப்பார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இப்பொழுது சூழ்நிலையானது வழக்கத்திற்கு மிக மாறான ஒன்றாய் இருக்கிறது. இங்கே 3 கேள்விகள் எழும்புகின்றன. யார், எங்கே, எப்பொழுது என்பதுதான் இந்த கேள்விகள். சரி, யார் இந்த எலியா? இந்த செய்தி யோராமுக்கு நேராக வரும் செய்தியாயிருக்கிறது. அவன் யோசபாத்தின் மகன். ராஜாக்களின் புத்தகத்தை நாம் படிக்கும்பொழுது எலியா யோசபாத்தின் ஆட்சி காலத்திலே 18வது ஆண்டிலேயே அக்னி ரதத்திலே எடுத்துக் கொள்ளப்பட்டு விட்டார். எனவே யோராம் வாழ்ந்த காலங்களிலே எலியா பூமியிலே இல்லை. எனவேதான் பலர் சொல்கிறார்கள், இந்த தீர்க்க தரிசனத்தை எலியா எழுதியிருக்க முடியாது என்கிறார்கள். சிலர் என்ன சொல்கிறார்கள் என்றால், இது அந்த எலியாவாக இருக்க முடியாது, திஸ்பியனாகிய எலியாவாக இருக்க முடியாது, இது வேறு ஒரு எலியா என்று சொல்கிறார்கள். அருமையானவர்களே, இது திஸ்பியனாகிய எலியாவாக இல்லாமல் இருந்திருக்கும் என்றால் தேவன் அதை குறித்து தெளிவாக சொல்லியிருப்பார். ஏனென்றால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்திலே தேவன் எதையும் செய்ய முடியும். எனவே எலியா தீர்க்கதரிசிதான் இந்த கடிதத்தையும் எழுதியிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். சரி, இது எப்பொழுது? இந்த கேள்விக்கு வருவோம். எலியா எப்பொழுது இந்த கடிதத்தை எழுதினார்? அவர் வானத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகு எழுதினாரா? அப்படியென்றால் இதற்கு எப்படி விளக்கம் கொடுப்பது? எலியா எடுத்துக் கொள்ளப்படும் முன்னதாகவே இதை எழுதியிருக்கிறார். நீங்கள் சொல்லலாம், அப்படியென்றால் இது இயற்கைக்கு விரோதமான செயலாக இருக்கிறதே என்று சொல்லலாம். சரியாக சொல்கிறீர்கள், அதைத்தான் நானும் கூற முற்படுகிறேன். தீர்க்க தரிசனம் எல்லாமே இயற்கைக்கு மேலானதுதான். எதிர்காலத்திலே நடக்கப் போகும் ஒரு காரியத்தை சொல்வது என்பது இயற்கைக்கு அப்பாற்பட்டது. ஞாபகம் இருக்கிறதா, ஏசாயா பெர்சிய அரசனான கோரேசை குறித்து எழுதியிருக்கிறார். கோரேஸ் பிறப்பதற்கு 200 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே ஏசாயா இதை எழுதிவிட்டார். தானியேல் மகா அலெக்சாண்டரை குறித்து எழுதியிருக்கிறார். எலிசாவும் சீரிய அரசனான ஹசயேல் என்ற அரசனை குறித்து சொல்லியிருக்கிறார். மேசியா பிறக்கும் இடம் பெத்லகேம் என்னும் கிராமம் என்பதை மீகா தீர்க்கதரிசி மிக துல்லியமாக சொல்லியிருக்கிறார். தேவநாய கர்த்தர் ஒருவரே இவ்வளவு தெளிவாக காரியங்களை சொல்ல முடியும். சரி, 3வதாக எங்கே? எலியா எங்கே இந்த தீர்க்க தரிசனத்தை எழுதினார்? நாம் அறிந்திருக்கிறபடி எலியா வடக்கு ராஜ்யத்திலே இருந்த ஒரு தீர்க்கதரிசி. 4வது புத்தகத்தின் இந்த ஒரே ஒரு இடத்தில்தான் எலியாவை குறித்து வாசிக்கிறோம். 4வது புத்தகம் தேவனுடைய கண்ணோட்டத்திலே எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். எலியாவை குறித்து கர்த்தர் மனமகிழ்ச்சி உள்ளவர். எனவேதான் இங்கு அவர் எலியாவை குறித்து எழுதுகிறார். ஏன் மிக விவரமாக எலியாவை குறித்து அவர் சொல்லவில்லை? தேவன் எலியாவையும் அவருடைய பணியையும் புறக்கணித்து விட்டார் என்று சொல்வதற்கில்லை. தேவன் வடக்கு ராஜ்யமான இஸ்ரவேலை குறித்தே 4வது புத்தகத்திலே புறக்கணித்து விட்டார். எலியா வடக்கு ராஜ்யத்தின் ஒரு தீர்க்கதரிசி. இந்த ஒரே ஒரு முறைதான் தெற்கு ராஜ்யத்தின் யூத ராஜ்யத்தின் அரசனோடு எலியா தொடர்பு கொள்கிறார். யோசபாத்தோடு கூட எலியா தொடர்பு கொள்ளவே இல்லை. முன்னதாக யோசபாத் ஒரு நல்ல அரசனாக இருந்தான். கடினமான வார்த்தைகள் அவனுக்கு தேவையானதாக இல்லை. இப்பொழுது அவனுடைய மகனான யோராம் அரியணையிலே இருந்தாலும் அவனுக்காக இந்த செய்தி முன்னதாக எழுதப்பட்டு காத்துக் கொண்டிருந்திருக்கிறது. எலியா பரத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் முன்னதாகவே இதை எழுதிவிட்டார். எலியா தன்னுடைய மேல் வஸ்திரத்தை மட்டும் எலிசாவின் இடத்திலே விட்டுச் செல்லவில்லை. யோராமுக்கான இந்த செய்தியையும் அவர் விட்டுச் சென்றிருக்கிறார். யோராம் என்ற அரசனை நீ பார்ப்பாய், நான் பார்க்கப் போவதில்லை, அப்பொழுது அவனுக்கு இதை கொடுத்து அனுப்பு என்று அவர் சொல்லி சென்றிருக்க வேண்டும். எலியா எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகும்
அவர் மூலமாக தேவன் கொடுக்கும் செய்தி முடிவடையவில்லை. எனவே வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இரண்டு சாட்சிகளிலே ஒருவர் இந்த எலியா என்று விசுவாசிக்க சொல்கிறது. மீண்டுமாக இந்த பூமியிலே எலியாவே தேவனுடைய கடினமான செய்தியை சொல்லப் போகிறார். இந்த யோராம் அரியணைக்கு வந்தபொழுது அவனுடைய அரமனை வாசலிலே தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு செய்தியாளர் மூலமாக அவனுக்கென்று ஒரு செய்தி வைக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது யோராமின் மேலே வரும் நியாய தீர்ப்பை குறித்து பார்க்கிறோம். எலியா எவ்வளவு தெளிவாக தீர்க்க தரிசனம் உரைத்தார் என்பதை நாம் கவனிக்கலாம். பாருங்கள், 2 அதிகாரம் 16-17 வசனங்கள். அப்படியே கர்த்தர் பெலிஸ்தரின் ஆவியையும் எத்தியோப்பியாவுக்கு அடுத்த தேசத்தாரான அரபியரின் ஆவியையும் யோராமுக்கு விரோதமாக எழுப்பினார். அவர்கள் யூதாவில் வந்து பலாத்காரமாய் புகுந்து ராஜாவின் அரமனையில் அகப்பட்ட எல்லா பொருட்களையும் அவன் பிள்ளைகளையும் அவன் மனைவிகளையும் பிடித்துக் கொண்டு போனார்கள். யோவாகாஸ் என்னும் அவன் குமாரரில் இளையவனை அல்லாமல் ஒரு குமாரனும் அவனுக்கு மீதியாக வைக்கப்படவில்லை. இவர்கள் எல்லாருமே ஆசாவுடனும் யோசபாத்துடனும் சமாதானமாயிருந்தவர்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் தூண்டப்படுகிறார்கள். யுத்தம் வருகிறது. காரணம் என்ன? யுத்தம் பாவத்தின் விளைவு. யுத்தம் என்பது ஏதோ ஒரு இடத்திலே யுத்த களத்திலே உருவாகிறது என்று நினைக்கிறோம். இல்லை பிரியமானவர்களே, யுத்தம் குடும்பங்களுக்குள்ளேயும் நடைபெறுகிறது. அதன் ஆரம்ப ஸ்தலம் எது தெரியுமா? பாவம் நிறைந்த மனித இருதயம்தான். வசனங்கள் 18-20 பாருங்கள். இவைகள் எல்லாவற்றிற்கும் பிற்பாடு கர்த்தர் அவன் குடல்களில் உண்டான தீராத நோயினால் அவனை பாதித்தார். அப்படி நாளுக்கு நாள் இருந்து 2 வருஷம் முடிகிற காலத்தில் அவனுக்குண்டான நோயினால் அவன் குடல்கள் சரிந்து கொடிய வியாதியினால் செத்து போனான். அவனுடைய பிதாக்களுக்காக கந்த வர்க்கங்களை கொளுத்தினது போல் அவனுடைய ஜனங்கள் அவனுக்காக கொளுத்தவில்லை. அவன் ராஜாவாகிற போது 32 வயதாயிருந்து 8 வருஷம் எருசலேமில் அரசாண்டு விரும்புவார் இல்லாமல் இறந்து போனான். அவனை தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். ஆனாலும் ராஜாக்களின் கல்லறைகளில் அவனை வைக்கவில்லை. அவனுடைய மரணத்தை கவனித்தீர்களா? விரும்புவார் இல்லாமல் இறந்து போனான். அவனை தாவீதின் நகரத்திலே அடக்கம் செய்தாலும் ராஜாக்களின் கல்லறையிலே அவன் வைக்கப்படவில்லை. மக்கள் அவனை எவ்வளவு வெறுத்திருக்கிறார்கள் என்பதை இது காட்டுகிறது. அது மட்டுமல்ல, அடுத்த அதிகாரத்திலே அவனுடைய மனைவி எவ்வளவு வெறுக்கப்படுகிறாள் என்பதை குறித்தும் பார்க்கப் போகிறோம். 2 அதிகாரம் 22-1 வசனம். எருசலேமின் குடிகள் அவன் இளைய குமாரனாகிய அகசியாவை அவன் ஸ்தானத்தில் ராஜாவாக்கிறார்கள். அரபியரோடே கூட வந்து பாளையம் இறங்கின தண்டில் இருந்தவர்கள் மூத்த குமாரரை எல்லாம் கொண்டு போட்டார்கள். இவ்விதமாய் அகசியா என்னும் யூதாவின் ராஜாவாகிய யோராமின் குமாரன் அரசாண்டான். இங்கே இந்த பெயர்களை வாசிக்கும் பொழுது சற்று குழப்பமாக தெரிகிறதா? ஏனென்றால் ஒரே நபருக்கே மற்ற பெயர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இங்கே அகசியா என்று சொல்லப்பட்டிருப்பவன்தான் 2 அதிகாரம் 21-17 யோவாகாஸ் என்று கூறப்பட்டிருக்கிறான். அவன் ஒருவனே தப்பியவன். யோராமின் மற்ற எல்லா குமாரர்களும் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள். 2 அதிகாரம் 22-4 பாருங்கள். அகசியா ராஜாவாகிற போது 22 வயதாயிருந்து 1 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். ஒம்ரியின் குமாரத்தியாகி அவன் தாயின் பேர் அத்தாலியாள். அவனும் ஆகாப் குடும்பத்தாரின் வழிகளில் நடந்தான். துன்மார்க்கமாய் நடக்க அவனுடைய தாய் அவனுக்கு ஆலோசனைக்காரியாயிருந்தாள். அவன் ஆகாபின் குடும்பத்தாரைப் போல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் தகப்பன் சென்று போன பின்பு அவர்கள் அவனுக்கு கேடாக அவனுடைய ஆலோசனைக்காரராயிருந்தார்கள். சொல்லப்போனால் அத்தாலியாளே அரியணையில் இருந்தாள். அதாவது அரியணைக்கு பின்னாலே அவளை சக்தியாயிருந்தாள். அவள் ஆகாப் ஏசவேல் இவர்களின் குமாரத்தி. உம்ரியின் பேத்தி இவள். எந்த ஒரு சூழ்நிலையிலேயும் அவள் தனது நிலைமையை விட்டுக் கொடுக்கவில்லை. ஞாபகம் இருக்கிறதா? தனது கணவனாகிய யோராமை கர்த்தரை விட்டு வழிவிலகி போக செய்தவள் இவள்தான். இப்பொழுது மகனான அகசியாவை கர்த்தரை விட்டு தூரம் போக செய்கிறாள். அவளுடைய வார்த்தையை கேட்டு அகசியா வடக்கு ராஜ்யத்தோடு கூட ஆகாபின் குடும்பத்தோடு கூட ஒப்பந்தம் செய்கிறான். அதுவே அவனுடைய முடிவிற்கும் காரணமாயிருக்க போகிறது. பாருங்கள், 2 அதிகாரம் 22-5. அவர்களுடைய ஆலோசனைக்கு உட்பட்டவனாய் அவன் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராம் என்னும் ஆகாபின் குமாரனோட கூட
கீலேயாத்திலுள்ள ராமோத்திற்கு சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போனான். அங்கே சீரியர் யோராமை காயப்படுத்தினார்கள். இதுவும் நமக்கு சற்று குழப்பத்தை உண்டு பண்ணுகிறது. ஏனென்றால் யோராம் என்கிற பெயரை வடக்கு ராஜ்யத்திலேயும் பார்க்கிறோம், தெற்கு ராஜ்யத்திலேயும் பார்க்கிறோம். ஆனால் யூதாவின் ராஜாவான யோராம் மரித்து போய்விட்டான். அவனுடைய மகனான அகசியா இப்பொழுது அரசனாயிருக்கிறான். அவன் இஸ்ரவேலின் அரசனான யோராமோடு கூட உடன்படிக்கை செய்கிறான். யோராம் சீரியர்களோடு யுத்தம் செய்வதிலே காயப்படுகிறான். 2:22 அப்பொழுது தான் சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலோடு யுத்தம் பண்ணுகையில் தன்னை அவர்கள் ராமாவிலே வெட்டின காயங்களை இஸ்ரேலிலே ஆற்றிக்கொள்ள அவன் திரும்பினான். அப்பொழுது ஆகாபின் குமாரனாகிய யோராம் வியாதியாயிருந்தபடியினால் யூதாவின் ராஜாவாகிய யோராமின் குமாரன் அகசியா இஸ்ரேலில் இருக்கிற அவனை பார்க்கிறதற்கு போனான். யோராமின் குமாரனாகிய அகசியா, அதாவது யூதாவின் ராஜா, இஸ்ரவேலின் அரசனான யோராமை பார்க்க செல்கிறான். இஸ்ரவேலிலே குணம் பெற்று வருகிற அவனை பார்க்க சென்ற இவன் ஒருவேளை கூடை நிறைய பழங்களையோ மற்ற பொருட்களையோ கொண்டு சென்றிருக்க வேண்டும். 2:22 அகசியா யோராம் இடத்திற்கு வந்தது அவனுக்கு தேவனால் உண்டான கேடாக லபித்தது. எப்படியென்றால் அவன் வந்தபோது யோராமுடனே கூட கர்த்தர் ஆகாபின் குடும்பத்தாரை சங்கரிக்க அபிஷேகம் பண்ணுவித்த நிம்சியின் குமாரனாகிய யெகூவுக்கு நேராக வெளியே போனான். இங்கே ஆர்வம் தரக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், யூதாவின் அரசனான அகசியா அங்கே இருக்கிறான் என்பதை யெகூ அறியவில்லை. என்ன நடக்கிறது பாருங்கள், 2:22 யெகூ ஆகாபின் குடும்பத்தாருக்கு ஆக்கினை நடப்பிக்கும்போது அவன் அகசியாவை சேவிக்கிற யூதாவின் பிரபுக்களையும் அகசியாவுடைய சகோதரரின் குமாரரையும் கண்டுபிடித்து கொண்டு போட்டான். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அகசியாவுடைய சகோதரரின் குமாரர் அகசியாவின் சகோதரர்கள் அல்ல, ஏனென்றால் ஏற்கனவே அரபியர்களால் அவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்று 2:21-17 நாம் பார்த்தோம். ஆனால் இவர்கள் எல்லாரும் அந்த சகோதரருடைய குமாரர்கள். யூதாவின் பிரபுக்கள் என்று சொல்லும்பொழுது அரசாங்கத்திலே முக்கியமான பதவிகளிலே இருந்த அகசியாவின் உறவினர்களாயிருக்கலாம். அவர்கள் அத்தனை பேரையும் யெகூ கொலை செய்துவிட்டான். இப்பொழுது அகசியாவிற்கு பின்னாலே வருகிறான். அகசியா தப்பிச் சென்றாலும் பின்தொடர்ந்து அவனையும் கொலை செய்கிறான். அருமையானவர்களே, இங்கே அநேக அரசர்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஒருவேளை இது உங்களுக்கு தெளிவாக புரியவில்லை என்றால் அரசர்களின் பெயர் பட்டியல் எங்களிடத்திலே ஆயத்தமாயிருக்கிறது. தயவு கூர்ந்து நீங்கள் கடிதம் எழுதியோ தொலைபேசியிலே அழைத்தோ அதை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சரி, 2:22-9 பாருங்கள். பின்பு அவன் அகசியாவை தேடினான். சமாரியாவில் ஒளித்துக் கொண்டிருந்த அவனை அவர்கள் பிடித்து யெகூவினிடத்தில் கொண்டு வந்து அவனை கொண்டு போட்டு இவன் தன் முழு இருதயத்தோடும் கர்த்தரை தேடின யோசபாத்தின் குமாரன் என்று சொல்லி அவனை அடக்கம் பண்ணினார்கள். அப்படியே அரசாளுகிறதற்கு பெலன் கொள்ளத்தக்க ஒருவரும் அகசியாவின் குடும்பத்திற்கு இல்லாமற் போயிற்று. இது ரத்தம் சிந்துதலின் காலமாக இருந்திருக்கிறது. இதையெல்லாம் கர்த்தரேன் எழுதி வைத்திருக்கிறார். அவர் பாவத்தை நியாயம் தீர்க்கிறவர் என்பதை நாம் அறிந்து கொள்ளவே எழுதியிருக்கிறார். மனிதன் பாவம் செய்துவிட்டு தப்பிக்கொள்ள முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாவம் எப்படி பல வகைகளிலே கரடு முரடானதோ, வளைந்து நெளிந்ததோ, அதைப்போலவே அதன் விளைவுகளும் நிச்சயமானதே. இப்பொழுது அத்தாலியாளுடைய கொடூரமான ஆட்சி காலத்தை பார்க்கப் போகிறோம். வாசிக்கிறேன், 2:22-10. அகசியாவின் தாயாகிய அத்தாலியாள் தன் குமாரன் இறந்து போனதை கண்டபோது அவள் எழும்பி யூதா குடும்பத்திலுள்ள ராஜவம்சமான யாவரையும் சங்காரம் பண்ணினாள். அருமையானவர்களே, தன்னுடைய சொந்த பேரப்பிள்ளைகளையே கொலை செய்கிறவளாக இருக்கிறாள். இவள் எப்படிப்பட்டவளாய் இருந்திருப்பாள்? உங்களுக்கும் பேரப்பிள்ளைகள் இருக்குமென்றால் அவர்களை குறித்து உங்களுடைய உள்ளம் எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். பேரப்பிள்ளைகள் என்று ஏன் சொல்கிறோம்? அவர்கள் பேராசீர்வாதமானவர்கள், அவர்கள் பெரியவர்கள், அவர்கள் முக்கியமானவர்கள். அநேக பெற்றோர்கள் பிள்ளைகளை விட பேரப்பிள்ளைகளிடத்திலே மிக நெருக்கமான உறவுள்ளவர்களாயிருக்கிறார்கள். இந்த அத்தாலியாள் எப்படி தனது பேரப்பிள்ளைகளை கொலை செய்தாலோ தெரியவில்லை, ஆனால் அதை குறித்து தீர்க்கமாக செயல்பட்டாள். 2:22-11-12 ராஜாவின் குமாரத்தியாகிய யோசேபியாத்
கொண்டு போடப்படுகிற ராஜகுமாரருக்குள் இருக்கிற அகசியாவின் ஆண் பிள்ளையாகிய யோவாசை களவாய் எடுத்துக்கொண்டு அவனையும் அவன் தாதியையும் சயன வீட்டிலே வைத்தாள். அப்படியே அத்தாலியாள் அவனை கொண்டு போடாதபடிக்கு ராஜாவாகிய யோராமின் குமாரத்தையும் ஆசாரியனாகிய யோய்தாவின் பெண்ஜாதியுமாகிய யோசேபியாத் அவனை ஒழித்து வைத்தாள். அவள் அகசியாவின் சகோதரியாயிருந்தாள். இவர்களோடு அவன் 6 வருஷமாய் கர்த்தருடைய ஆலயத்திலே ஒழித்து வைக்கப்பட்டிருந்தான். அத்தாலியாள் தேசத்தின் மேல் ராஜ்யபாரம் பண்ணினாள். யோவாசை அவனுடைய அத்தை மிக பத்திரமாக ஒழித்து வைத்திருந்தாள். இந்த காரியத்தை அவள் செய்யாமல் இருந்திருப்பாள் என்றால் தாவீதின் வம்சம் பூரணமாக அழிக்கப்பட்டிருக்கும். தேவன் தாவீதுக்கு கூறிய வாக்கு நிறைவேற்றப்பட்டிருக்க முடியாது. பிரியமானவர்களே, கவனித்தீர்களா எப்படி பிசாசானவன் திரும்ப திரும்ப இயேசு கிறிஸ்துவை நோக்கி செல்லும் தாவீதின் வம்சத்தை அழிக்க முற்படுகிறான்? எகிப்திலேயே எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்வதனாலே மேசியா தோன்றுவதை தடுக்க முற்பட்டான். அதாவது யூதர்களை அழிக்க அவன் முற்பட்டான். ஆமானின் காலத்திலேயும் அவ்வாறே அவன் செயல்பட்டான். இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகும் ஏரோதின் மூலமாக இயேசுபாலனையே கொலை செய்ய முற்பட்டான். எனவே இப்பொழுது இந்த யோவாசை கொலை செய்ய பிசாசு எத்தனித்ததும் இரட்சகராகிய மேசியா தோன்றுவதை தடுக்க அவன் செய்த ஒரு செயல்தான். யோவாஸ் ஒழித்து வைக்கப்பட்ட பொழுது 1 வயதுள்ள ஒரு சிறுவன். 6 ஆண்டுகள் அவனை அங்கே ஆலயத்திலே வைத்திருந்தார்கள். இந்த காலகட்டத்திலே இரத்த பிரியையான அத்தாலியாள் ஆட்சி செய்து வந்தாள். 2 நாளாமும் 23-24 அதிகாரங்களிலே யூதாவின் ராஜாவாகிய யோவாசின் அரசாட்சி காலத்தை பார்க்கிறோம். இந்த காலத்திலேதான் 3வது முறையாக யூதாவிலே எழுப்புதல் உண்டாயிற்று. இது மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் என்று சொல்ல முடியாது. அநேகர் கர்த்தரிடமாக திரும்பியதற்கு காரணமாக ஆசாரியனாகிய யோய்தாவை சொல்லலாம். பாருங்கள், 2 நாளாமும் 23:1, 7வது வருஷத்திலே யோய்தா திடன் கொண்டு 100 பேருக்கு அதிபதிகளாகிய ஏரோகாமின் குமாரன் அசரியாவையும் யோகனானின் குமாரன் இஸ்மவேலையும் ஓபேதின் குமாரன் அசரியாவையும் ஆதாயாவின் குமாரன் மாசேயாவையும் சிக்ரியின் குமாரன் எலிஷாபாத்தையும் தன் உடன்படிக்கைக்கு உட்படுத்தினான். யூதா தேசத்தை அத்தாலியால் ஆண்டபொழுது மக்கள் திருப்தியற்ற நிலைமையிலே இருந்தார்கள். எனவே ஆசாரியனாகிய யோய்தா ஜனங்களை ஒரு கூட்டமாக கூட்டுகிறாள். குறிப்பாக இது மிக ரகசியமான ஒரு கூட்டம். ஏனென்றால் தாவீதின் வம்சத்திலே ஒரு குமாரன் இருக்கிறான் என்பதை அவன் வெளிப்படுத்தப் போகிறான். இந்த சிறுவனை அரசனாக்க எல்லாரும் சம்மதிக்கிறார்கள். எனவே லேவியர்களையும் இஸ்ரவேலிலே பிரதானிகளையும் அழைத்து யோவாசை முடிசூட்ட திட்டமிடுகிறார்கள். அதை ஆலயத்திலே வைத்து செய்யப்போகிறார்கள். அதாவது அந்த வாரத்திலே முறைப்படி வருகிற ஆசாரியரும் லேவியருமான அவர்களிலே 1/3 ஒலிமுகவாசல்களையும் 1/3 ராஜாவின் அரமனையையும் 1/3 அஸ்திபார வாசலையும் காக்கவும் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களில் இருக்கவும் திட்டம் செய்தார்கள். ஆலயத்தின் உள்ளே இளைஞனான அரசனை சுற்றி இருக்கிற லேவியரும் ஆயுதங்களோடு இருப்பார்கள். ஆசாரியனாகிய யோய்தா தாவீது ராஜா தேவனுடைய ஆலயத்திலே வைத்திருந்த ஈட்டிகளையும் கேடகங்களையும் பரிசைகளையும் 100 பேருக்கு அதிகாரிகளாய் இருந்தவர்களிடத்திலே ஒப்புக் கொடுத்தார். இப்பொழுது சகலமும் திட்டமிடப்பட்டு விட்டது. பாருங்கள், 2 நாளாமும் 23:11, பின்பு ராஜகுமாரனை வெளியே கொண்டு வந்து கிரீடத்தை அவன் மேல் வைத்து சாட்சியின் ஆகமத்தை அவன் கையிலே கொடுத்து அவனை ராஜாவாக்கினார்கள். யோய்தாவும் அவன் குமாரரும் அவனை அபிஷேகம் பண்ணி ராஜா வாழ்க என்றார்கள். இது மிகவும் அற்புதமான ஒரு அபிஷேக ஆராதனை. அத்தாலியாள் நினைத்ததென்ன? தன்னுடைய எல்லா பேர குழந்தைகளையும் கொண்டு போட்டாகிவிட்டது. இனி யாரும் அவளை தாண்டி பதவிக்கு வர முடியாது என்று எண்ணினாள். இவள் அவ்வாறு செய்ததற்கு காரணம் என்ன? பதவி ஆசை. அவள் அரசியாக ஆள வேண்டும் என்று விரும்பினாள். இன்றைக்கும் பிரியமானவர்களே, பதவி ஆசை எத்தனை மனிதர்களை என்னவெல்லாம் செய்ய வைக்கிறது இல்லையா? தங்களை தாங்களே பொறுப்புகளுக்கு உயர்த்திக் கொள்கிறவர்களுடைய முடிவு பரிதாபமானது. இன்றைக்கும் சிலர் தங்களுக்கு பதவி கிடைக்க வேண்டுமென்றால் எதையுமே செய்ய துணிந்து விடுகிறார்கள். பிரியமானவர்களே, ஊழியங்களிலேயும் கூட அப்படிப்பட்டவர்களை நீங்கள் பார்க்கலாம். திருச்சபை தலைவர்களிலேயும் அப்படிப்பட்டவர்கள் உண்டு. உலகத்திலேயும் பல்வேறு பகுதிகளிலே நாம் இப்படிப்பட்ட மனிதர்களை பார்க்க முடியும். 2 நாளாமும் 23:12,
ஜனங்கள் ஓடி வந்து ராஜாவை புகழுகிற சத்தத்தை அத்தாலியாள் கேட்டபோது அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு ஜனங்களிடத்தில் வந்து. இந்த அத்தாலியாள் எதையுமே எதிர்பார்க்கவில்லை. எனவே அது அவளுக்கு ஒரு அதிர்ச்சியாக இருக்கிறது. வசனம் 13 பாருங்கள். இதோ நடையில் உள்ள தன்னுடைய தூண் அண்டையிலே ராஜா நிற்கிறதையும் ராஜா வண்டையில் நிற்கிற பிரபுக்களையும் எக்காலம் ஊதுகிறவர்களையும் தேசத்து ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டு எக்காலம் ஊதுகிறதையும் கீத வாத்தியங்களை பிடித்துக்கொண்டு பாடகரும் சங்கீத தலைவரும் துதிக்கிறதையும் கண்டாள். அப்பொழுது அத்தாலியாள் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு துரோகம் துரோகம் என்று கூவினாள். அவளை பொறுத்தப்பட்டிலேயும் இது பெரிய ராஜ துரோகமாக தெரிகிறது. இப்பொழுது யோவாஸ் இளைஞனாயிருக்கிறான். 7 வயதுதான் ஆகிறது. எனவே ஆசாரியனாகிய யோய்தா தலைமை பொறுப்பெடுத்து காரியங்களை செய்கிறார். இளைஞன் வயதிலே முதிர்ந்து வரும் வரை இந்த யோய்தாவே தீர்மானங்களை எடுக்கிறார். யோய்தா கர்த்தருடைய ஆசாரியனாக இருந்தபடியினாலே ஜனங்களை மீண்டுமாக கர்த்தருக்கு நேராக திருப்புகிறார். 2 நாளாமும் 23 அதிகாரம் 16 வசனம். அப்பொழுது யோய்தா தாங்கள் கர்த்தருடைய ஜனமாயிருக்கும்படிக்கு தானும் சகல ஜனங்களும் ராஜாவும் உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளும்படி செய்தான். யோய்தா பாகாலுடைய எல்லா பலிபீடங்களையும் அழித்து பாகாலின் தீர்க்கதரிசிகளை கொலை செய்தான். மீண்டும் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரை தொழுது கொள்ளவும் கர்த்தருக்கென்று பலிகளை செலுத்தவும் ஆசாரியர்களையும் லேவியர்களையும் பொறுப்பிலே அமர்த்துகிறார். தாவீது ஆலயத்திலே எப்பொழுதும் தேவனை தொழுது கொள்ளும் பாடல் குரல் கேட்க வேண்டும் என்பதற்காக ஒழுங்கு செய்த பாடகர் குழு மீண்டுமாக பொறுப்பெடுக்கிறது. அசுத்தமான எதுவும் ஆலயத்திற்குள்ளே வராதபடி காவல் காக்கிறவர்கள் பொறுப்பெடுக்கிறார்கள். 2 நாளாமும் 23 அதிகாரம் 21 வசனம். தேசத்து ஜனங்கள் எல்லாரும் மகிழ்ந்தார்கள். அத்தாலியாளை பட்டயத்தால் கொண்ட பின்பு நகரம் அமெரிக்கையாயிற்று. கவனித்தீர்களா? மீண்டும் மீண்டுமாக இதே கருத்தை நாம் பார்க்கிறோம். பாவத்திலே விழுந்து கிடக்கிறவர்கள் நியாயம் தீர்க்கப்படுகிறார்கள். பாவம் எப்பொழுதுமே பிரச்சனைகளையும் மனவேதனைகளையும் தேவனிடத்திலிருந்து நியாய தீர்ப்பையுமே கொண்டு வருகிறது. அதே நேரத்திலே எழுப்புதலானது சமாதானத்தை கொண்டு வருகிறது. தேசத்திலே அமைதலை கொண்டு வருகிறது. நிகழ்ச்சியை கேட்ட எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, கர்த்தர் நமக்கு அருமையான வேத புத்தகத்தை கொடுத்திருக்கிறார். வாஞ்சியோடு கூட அவர் நம்மோடு பேச வேண்டும் என்ற ஆசையோடு கூட வேத புத்தக தண்டை வரும்பொழுதெல்லாம் அவர் நம்முடனே பேசுகிறார். நம்மை ஆறுதல் படுத்துகிறார். நம்மை எச்சரிக்கிறார். நம்மை வழி நடத்துகிறார். ஆனால் தொடர்ந்து நாம் பாவத்திலே வாழ்வோம் என்று சொன்னால் அதற்கான தண்டனையும் உண்டு என்பதை நாம் மறந்து போகக்கூடாது.
அன்பர்களே, ஒவ்வொரு நிகழ்ச்சி மூலமும் தேவன் உங்களோடு பேசுகிற காரியங்களை எங்களுக்கு உடனே எழுதி அனுப்புங்கள். நீங்கள் கடிதம் எழுதும் பொழுது உங்கள் முகவரியுடன் உங்கள் தொலைபேசி எண்ணையும் சேர்த்து எங்களுக்கு எழுதுங்கள். எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, டிரான்ஸ்வர்ல் ரேடியோ, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம், வேத ஆராய்ச்சி, டிரான்ஸ்வர்ல் ரேடியோ, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன். ஏசாயா 44:22.